கிரேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை, திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை சிரியா பணியாளர்களை வரவேற்ற இஸ்ரேலர்.
சிரியா பணியாளர்கள் சமாரியா நகருக்குள் நுழைந்ததும் எலிசா, ஆண்டவரே, இவர்கள் பார்வை பெறும்படி இவர்கள் கண்களை திறந்தருளும் என்றார். ஆண்டவர் அவர்கள் கண்களை திறக்கவே சமாரியா நகரின் நடுவில் தாங்கள் இருப்பதை அவர்கள் கண்டனர். இஸ்ரேல் அரசன் அவர்களை கண்டவுடன் எலிசாவை நோக்கி, என் தந்தையே, இவர்களை நான் வெட்டி வீழ்த்தட்டுமா என்றான். அதற்கு அவர், கொல்லாதே, நீ சிறைப்படுத்தியவர்களை நீயே உன் வாளினாலோ அம்பினாலோ கொல்வாயா? எனவே அவர்கள் பசிதாகம் தீர அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடு, அவர்கள் தங்கள் தலைவனிடம் திரும்பிச் செல்லட்டும் என்றார். அவ்வாறே அரசன் அவர்களுக்கு பெரிய விருந்தளித்தான். அவர்களும் உண்டு குடித்தனர். பின்னர் அவன் அவர்களை அனுப்பி வைத்தான். அவர்களும் தங்கள் தலைவனிடம் திரும்பிச் சென்றனர். அதன்பின் சிரியா கொள்ளை கூட்டத்தினர் இஸ்ரேல் நாட்டுக்குள் காலெடுத்து வைக்கவில்லை.
திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை, தூய ஆவியாருக்கேற்ற அருள் வாழ்வு.
ஏப்ரல் 24 புதன்கிழமை வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு நல்லொழுக்கம் மற்றும் தீயொழுக்கம் என்னும் தொடர் மறைக்கல்வி உரையின் 16 பகுதியாக தூய ஆவியாருக்கேற்ற அருள்வாழ்வு என்ற தலைப்பில் தனது கருத்துக்களை எடுத்துரைத்தார் திருத்தந்தை பிரான்சிஸ்.
ஏப்ரல் மாதத்தின் இறுதி புதன்கிழமையும் பாஸ்கா காலத்தின் 4 வாரமுமாகிய இப்புதனன்று அதிகாலை முதலே ரோம் நகர்ப்புறத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் மழை பெய்து மகிழ்வித்தது. மழை காற்றின் குளிரும் உதயமாகும் சூரியனின் இளம் வெப்பமும் சேர்ந்து காலை பொழுதை இனிமையாக்க வத்திக்கான் வளாகத்தில் ஏராளமான திருப்பயணிகள் திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை கருத்துக்களுக்கு செவிசாய்க்க ஆர்வத்துடன் கூடியிருந்தனர். திறந்த வாகனத்தில் திருப்பயணிகள் நடுவே வளம் வந்தபடி வத்திக்கான் வளாகத்திற்குள் நுழைந்த திருத்தந்தையை மக்கள் அனைவரும் கரவொளி எழுப்பி மகிழ்வுடன் வரவேற்றனர். திருப்பயணிகளை மகிழ்வுடன் வரவேற்றும் சிறு குழந்தைகளுக்கு ஆசீரளித்தும் மகிழ்ந்தார் திருத்தந்தை. வழக்கமாக புதன் மறைக்கல்வி உரை வழங்கும் இடத்தை வந்தடைந்ததும் சிலுவை அடையாளம் வரைந்து கூட்டத்தை துவக்கினார் திருத்தந்தை பிரான்சிஸ். அதன்பின் திருத்தூதர் பவுல் கொலோசேயருக்கு எழுதிய திருமடலில் உள்ள நன்றியும் மன்றாட்டும் என்னும் தலைப்பின் கீழ் உள்ள இறை வார்த்தைகள் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசித்தளிக்கப்பட்டன.
A reading from the letter of St. Paul to the Colossians. Brothers and sisters, we always thank God, the Father of our Lord Jesus Christ, when we pray for you.
உங்களுக்காக நாங்கள் வேண்டும் பொழுதெல்லாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் மீது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை பற்றியும் இறை மக்கள் அனைவரிடமும் செலுத்தும் அன்பு பற்றியும் நாங்கள் கேள்வியுற்றோம். இவை இரண்டும் விண்ணகத்தில் உங்களுக்கென வைக்கப்பட்டிருக்கும் நன்மைகளை எதிர்நோக்குவதால் விளைந்தவை. நீங்கள் முன்பு கேட்ட உண்மையின் நற்செய்தி வழியாக அந்த எதிர்நோக்கு பற்றி அறிந்து கொண்டீர்கள்.
Because we have heard of your faith in Christ Jesus and of the love which you have for all the saints. Because of the hope laid up for you in heaven, the word of the Lord.
இறை வார்த்தைகள் வாசித்தளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு தூய ஆவியாருக்கேற்ற அருள்வாழ்வு என்ற தலைப்பில் தனது கருத்துக்களை எடுத்துரைத்தார். திருத்தந்தையின் மறைக்கல்வி உரை கருத்துக்களுக்கு இப்போது நாம் செவிசாய்ப்போம்.
Cari fratelli e sorelle, buongiorno. Nelle scorse settimane abbiamo riflettuto sulle virtù cardinali. Prudenza, giustizia, fortezza e temperanza.
அன்பான சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். கடந்த வாரங்களில் நாம் தலையாய நல்லொழுக்கங்களாகிய விவேகம், நீதி, உளத்துணிவு, தன்னடக்கம் என்பது பற்றி அறிந்து கொண்டோம். இந்த நான்கு நற்பண்புகளும் கிறிஸ்தவத்திற்கு முந்தைய மிக பழமையான ஞானத்தை கொண்டது. கிறிஸ்துவுக்கு முன்பே நீதி என்பது சமூக கடமையாகவும், ஞானம் செயல்களை நெறிப்படுத்துவதாகவும், துணிவு நன்மையை நோக்கிச் செல்லும் வாழ்க்கைக்கு அடிப்படை பொருளாகவும் கற்பிக்கப்பட்டது. மனிதகுலத்தின் இந்த பாரம்பரியமானது கிறிஸ்தவத்தால் மாற்றப்படவில்லை. மாறாக அதன் மீதான கூர்மையான கவனம் மேம்படுத்தப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண் மற்றும் பெண்ணின் இதயத்திலும் நன்மையை தேடும் திறன் உள்ளது. தூய ஆவியார் இதனை கொடையாக கொடுக்கிறார். அதனால் அதை பெறுபவர்கள் நன்மையிலிருந்து தீமையை தெளிவாக வேறுபடுத்தவும், தீமையை தவிர்ப்பதன் வழியாக நன்மையை கடைபிடிக்கும் வலிமையையும் பெறுகின்றார்கள். அவ்வாறு செய்வதன் வழியாக முழு சுய உணர்தலை அவர்கள் அடைகின்றார்கள்.
Lo spirito di Gesù è saziato con il dono di altre tre virtù prettamente cristiane che spesso vengono nominate insieme negli scritti del Nuovo Testamento. Questi atteggiamenti fondamentali che caratterizzano la vita del cristiano sono tre virtù che noi diciamo adesso insieme dopo la fede, la speranza e la carità.
முழுமையின் நிறைவை நோக்கிய வாழ்க்கை பயணத்தில் கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் தூய ஆவியாரின் ஆற்றலை அனுபவிக்கின்றார்கள். இது புதிய ஏற்பாட்டில் அடிக்கடி வலியுறுத்தப்படும் மூன்று நல்லொழுக்கங்களுடன் இணைந்து செயல்படுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையின் சிறப்பியல்புகளான இந்த அடிப்படை மனப்பான்மைகள் நம்பிக்கை, எதிர்நோக்கு, தொண்டு ஆகியவைகளாகும். கிறிஸ்தவ எழுத்தாளர்கள் கடவுளுடனான உறவை பெற்றனர், கடவுளோடு வாழ்ந்தனர். அதனால் பின்னாளில் அவர்கள் இறையியலாளர்கள் என அழைக்கப்பட்டனர். ஏனெனில் பிறரிடமிருந்து வேறுபட்டு தலையானவர்களாகவும் நல்ல வாழ்க்கைக்கான பற்றுக்கோள் கொண்டவர்களாகவும் வாழ்ந்தனர். இந்த மூன்று நல்லொழுக்கங்களும் ஒன்று மற்றொன்றுடன் இணைந்து பல சிந்தனைகளையும் ஏழு கொடிய பாவங்களுக்கு எதிரான உணர்வுகளையும் நமக்கு தருகின்றன. கத்தோலிக்க திரு அவையின் மறைக்கல்வியானது இறையியல் நற்பண்புகளின் செயல்பாட்டை இவ்வாறு வரையறுக்கின்றது. நல்லொழுக்கங்கள் கிறிஸ்தவரின் தார்மீக செயல்பாடுகளுக்கு அடித்தளமிடுகின்றன, உயிரூட்டுகின்றன, வகைப்படுத்துகின்றன, எல்லா அறநெறிகளையும் எடுத்துரைக்கின்றன, உயிர்ப்பிக்கின்றன. அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக செயல்படவும் நிலை வாழ்வை பெறவும் உதவுகின்றன. தூய ஆவியாரின் உடனிருப்பு மற்றும் செயல்பாட்டிற்கான உறுதிமொழியாக நல்லொழுக்கங்கள் மனிதனின் திறன்களில் திகழ்கின்றன.
Cristiano non è mai solo. Compie il bene non per un titanico sforzo di impegno personale, ma fa il bene perché come umile discepolo cammina dietro il maestro Gesù.
தலையாய நற்பண்புகள் தூய ஆவியாரின் கொடையால் வழங்கப்பட்ட இறையியல் நற்பண்புகளின் அடிப்படையில் நல்லதை செய்வதில் துணிவுமிக்க ஆண்களையும் பெண்களையும் உருவாக்குகின்றன. கிறிஸ்தவர் ஒருபோதும் தனியாக இல்லை. தனது தனிப்பட்ட அர்ப்பணிப்பின் தீவிர முயற்சியால் அல்ல, மாறாக ஒரு தாழ்மையான சீடராக தலைவராம் இயேசுவின் பின்னால் நடப்பதால் அவர் நல்லதை சாதிக்கிறார். இறையியல் நற்பண்புகள் தன்னிறைவுக்கு மிகப்பெரும் மருந்தாகும். தங்களை நன்கு அறிந்த மற்றவர்களின் பார்வையில் தங்களை பெருமிதம் மற்றும் கோபம் கொண்டவர்களாக வெளிப்படுத்தும் ஆபத்தான நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர். இத்தகைய ஆபத்திலிருந்து நம்மை எச்சரிக்கும் விதமாகவே இயேசு தனது சீடர்களுக்கு இவ்வாறு பரிந்துரைக்கின்றார். நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள் என்று வலியுறுத்துகின்றார்.
La superbia è un veleno, è un veleno potente. Ne basta una goccia per guastare tutta una vita.
தற்பெருமை ஒரு சக்தி வாய்ந்த கொடிய நச்சு. நன்மையால் நிறைந்த முழு வாழ்க்கையையும் கெடுக்க அதன் ஒரு துளி போதும். ஒருவன் மலையளவு நற்செயல்களை செய்திருந்தாலும், பாராட்டுகளை பெற்றிருந்தாலும், அவை அனைத்தையும் தனக்காக, தன்னை உயர்த்திக் கொள்வதற்காக மட்டுமே செய்திருந்தால் அவன் தன்னை நல்லொழுக்கமுள்ளவன் என்று சொல்ல முடியுமா? முடியாது.
Ha bisogno di tanta discrezione, di molta gentilezza.
நல்லது என்பது ஒரு முடிவு மட்டுமல்ல, ஒரு வழியும் கூட. நன்மையானவற்றை செய்ய அதிகமான விவேகமும் இரக்கமும் தேவை. எல்லாவற்றிற்கும் மேலாக தான் என்று சில நேரங்களில் நினைக்கும் மிகவும் சிக்கலான சூழலை, மனநிலையை நாம் அகற்ற வேண்டும். நமது வாழ்வில் தான் என்ற உணர்வு மேலோங்கும் போது, நினைக்கும் போது, அது நமது வாழ்க்கையை முற்றிலும் அழித்து விடுகின்றது. வாழ்க்கையில் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் தான் என்ற உணர்வோடு மட்டுமே செய்ய வேண்டும் என்ற உந்துதல் உண்மையில் அவ்வளவு முக்கியமானதா என்று சிந்தித்து பார்ப்போம். சில சமயங்களில் மன உளைச்சலுக்கு ஆளாகும் இத்தகைய எல்லா சூழ்நிலைகளையும் சரிசெய்ய இறையியல் நற்பண்புகள் நமக்கு பெரிதும் உதவுகின்றன. நல்ல நோக்கங்களை கொண்டவர்கள் கூட சில நேரங்களில் வாழ்வில் கீழே விழுவார்கள் என்பதால் தாங்கள் விழும் காலங்களில் கவனமாக இருக்க நல்லொழுக்கங்கள்
உதவுகின்றன.
தினமும் நல்லொழுக்கத்தை கடைபிடிப்பவர்கள் கூட சில நேரங்களில் தவறு செய்கிறார்கள். நாம் அனைவரும் பாவிகள், தவறு செய்யக்கூடியவர்கள். நமது அறிவாற்றல் எப்போதும் தெளிவாக இருப்பதில்லை, விருப்பம் எப்போதும் உறுதியாக இருப்பதில்லை, உணர்ச்சிகள் எப்போதும் நம்மை ஆள்வதில்லை, துணிவு எப்போதும் பயத்தை வெல்வதில்லை. ஆனால் நாம் நம் இதயங்களை தூய ஆவியாருக்கு திறக்கும்போது அவர் நம்மில் உள்ள இறையியல் நற்பண்புகளை உயிர்ப்பிக்கிறார். நாம் நம்பிக்கையை இழந்திருக்கும் போது கடவுள் நம் நம்பிக்கையை தூய ஆவியின் ஆற்றலுடன் மீண்டும் திறக்கிறார். நாம் ஊக்கம் இழந்திருக்கும் போது கடவுள் நம்மில் நம்பிக்கையை எழுப்புகிறார். நம்முடைய இதயம் கடினமாக இருக்கும் போது கடவுள் தம்முடைய அன்பினால் அதை மென்மையாக்குகிறார்.
Se siamo scoraggiati, Dio risveglia in noi la speranza. E se il nostro cuore si è indurito, Dio lo intenerisce col suo amore. Grazie.
இவ்வாறு தனது மறைக்கல்வி உரை கருத்துக்களை எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள் கூடியிருந்த திரு பயணிகளை வாழ்த்தினார். குறிப்பாக இத்தாலிய மொழி பேசும் திரு பயணிகளை அன்புடன் வரவேற்ற திருத்தந்தை அவர்கள் குழந்தை இயேசுவின் பிரான்சிஸ்கன் மறைப்பணி அருள் சகோதரிகள் மற்றும் மாரிஸ்ட் சகோதரர்களையும் வாழ்த்தினார். போர்கோ ஃபைத்தி தி லத்தீனா, மொந்த்ராகோனே மற்றும் கிரஞ்ஞானோ திருப்பயணிகளை வாழ்த்திய திருத்தந்தை அவர்கள் ஒவ்வொருவரையும் அவரவரின் பாதுகாவலரான கன்னிமரியாவின் பாதுகாப்பில் ஒப்படைப்பதாகவும் எடுத்துரைத்தார். மேலும் சிசிலியின் தூய கலோஜெரோ திருப்பயணிகள், நேப்பிள்ஸின் நுன்சியாடெல்லா ராணுவ பள்ளி மாணவர்கள், கலாட்டி மமெட்டினா இசைக்குழுவினர் ஆகியோரையும் வாழ்த்தினார்.
இறுதியாக இளைஞர்கள், நோயாளிகள், முதியவர்கள் மற்றும் புதுமண தம்பதிகளை நினைவு கூர்ந்த திருத்தந்தை அவர்கள் நாசரேத்து இயேசுவின் வாழ்க்கை மறைபொருளை தெளிவாகவும் கூர்மையாகவும் விவரித்த நற்செய்தியாளர் புனித மார்க்குவின் திருவிழாவை நாளைய தினம் கொண்டாட இருக்கின்றதையும் எடுத்துரைத்தார்.
Domani celebreremo la festa liturgica di San Marco, l'evangelista che ha descritto con vivacità e concretezza il mistero della persona di Gesù di Nazareth.
நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவால் கவரப்படவும் கடவுளுடைய அரசை கட்டி எழுப்புவதில் உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் ஒத்துழைக்க வேண்டும் என்று வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள் போரினால் துன்புறும் உக்ரைன், இஸ்ரேல், பாலஸ்தீனம், மியான்மர் நாட்டு மக்களுக்காக ஜெபிக்க வலியுறுத்தினார்.
அல மர்தோரியாதா உக்ரைனா, அல பாலஸ்தீனா, இஸ்ரேல், அல் மியான்மர், கி சோன் இன் குவெர்ரா டான்டே ஓர் பாயேசி. லா குவெர்ரா செம்ப்ரே உனா ஸ்கன்ஃபிட்டா. I che guadagnano di più sono i fabbricatori delle armi. Per favore, preghiamo per la pace.
போர் எப்போதும் தோல்விதான். ஆயுதங்களை உற்பத்தி செய்பவர்கள் மட்டுமே அதனால் பலனடைகின்றார்கள். அமைதிக்காக ஜெபிப்போம். போரினால் அதிகமாக துன்புறும் உக்ரைன் மக்களுக்காக ஜெபிப்போம். மத்திய கிழக்கு பகுதி, காசா பகுதி மக்களுக்காக ஜெபிப்போம். இஸ்ரேல், பாலஸ்தீனம் இரண்டு பகுதி மக்களும் நல்லுறவும் விடுதலையும் பெற்றவர்களாய் வாழ அவர்களுக்காக ஜெபிப்போம். அமைதிக்காக ஜெபிப்போம் என்று கூறி தனது ஜெப விண்ணப்பங்களை நிறைவு செய்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். இறுதியாக விண்ணக தந்தையை நோக்கிய ஜெபமானது லத்தீன் மொழியில் பாடப்பட்டதைத் தொடர்ந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூடியிருந்த திரு பயணிகளுக்கு தன் அப்போஸ்தலிக்க ஆசிரை வழங்கினார்.
தூய ஆவியாருக்கேற்ற அருள் வாழ்வு என்ற தலைப்பில் திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரையினை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.
செய்திகள். உங்கள் மறைமாவட்டம், பங்குத்தளம், இதயம், மனசாட்சி, இல்லம், குடும்பம் ஆகியவற்றின் கதவை தட்டும் நம் அன்னை மரியாவுக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் பதில் மொழி தர வேண்டுமென்றும், உள்ளே வாருங்கள் அன்னையே என்று அவரை வாயார அழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி முதல் மே மாதம் 5ஆம் தேதி வரை இத்தாலியிலுள்ள தெர்மோலிக்கு பாத்திமா அன்னையின் திருவுருவம் தாங்கிச் செல்லும் திருப்பயணிகளுக்கு அனுப்பியுள்ள வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு உரைத்துள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், நம் இதய கதவுகளை தட்டும் அன்னை மரியா மிகவும் மென்மையானவர் மற்றும் கோபம் கொள்ளாது நம் மீது அன்பு காட்டுபவர் என்றும் எடுத்துக்காட்டியுள்ளார். நம் அன்னை மரியா நம் இதய கதவுகளை தட்டும்போது நாம் விழிப்பாயிருந்து அவரை வாருங்கள் என்று அன்புடன் வரவேற்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ள திருத்தந்தை, நீங்கள்தான் என் குடும்பம், நான் செய்துள்ள செயல்கள், எனது பிரச்சனைகள் எல்லாவற்றையும் என்னைவிட நீங்கள் நன்றாக அறிந்தவர் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் அவரிடம் கூறுங்கள் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். அன்னை மரியா இன்று நம்முடன் இருக்கிறார். பலரின் இதய கதவுகளை மட்டுமல்ல என் இதய கதவினையும் தட்டும் அவருக்கு நாம் எப்படி பதில் தரப்போகிறோம் என்று கேள்வி எழுப்பிய திருத்தந்தை, கவலை வேண்டாம், துணிவு கொள்ளுங்கள், அவரின் மகன் இயேசு நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட்டார் என்றும் தெரிவித்துள்ளார். April 23 செவ்வாயன்று உலகளாவிய திரு அவை மறைசாட்சியாளர் புனித ஜார்ஜ் விழாவை கொண்டாடிய வேளை, ஜார்ஜ் மாரியோ பெர்கோலியோ என்ற இயற்பெயரை தாங்கியுள்ள நமது திருத்தந்தைக்கு உலகம் முழுவதிலும் இருந்து தங்களது ஆதரவையும் நன்றியையும் தெரிவிக்கும் வண்ணம் வாழ்த்துச் செய்திகள் வந்து குவிந்தன. இத்தாலிய அரசு தலைவர் ஜெர்ஜோ மத்தரெல்லா அவர்கள் திருத்தந்தைக்கு அனுப்பியுள்ள வாழ்த்துச் செய்தியில், இத்தாலிய மக்களின் அன்பு நிறைந்த வாழ்த்துக்களுடன் இணைந்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், நலமுடனும் வளமுடனும் வாழ வாழ்த்துவதாகவும் கூறியுள்ளார். மேலும் சகோதரத்துவத்தின் தவிர்க்க முடியாத பிணைப்புகளை பாதுகாப்பதற்கான அவரின் வேண்டுகோள்கள் சரியான நேரத்தில் விடுக்கப்படுவதாகவும், அவைகள் அழுத்தம் கொண்டவைகளாக உள்ளன என்றும் தனது வாழ்த்துச் செய்தியில் பாராட்டியுள்ளார் மத்தரெல்லா. உங்களின் வேண்டுகோள்கள் அனைத்தும் ஒவ்வொரு கண்டத்திலும் உள்ள லட்சக்கணக்கான பெண்கள் மற்றும் ஆண்களின் மனசாட்சியை சவால் செய்வதை நிறுத்தாத முறையீடுகள் என்றும், அவைகள் விசுவாசிகளுக்கும் நம்பிக்கையற்றவர்களுக்கும் நீதி மற்றும் அமைதியின் வளமான விதைகளை உருவாக்குகின்றன என்றும் பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார் மத்தரெல்லா. பிரான்சிலிருந்து 110 புலம்பெயர்ந்தோரை ஏற்றிக்கொண்டு புறப்பட்ட படகு ஒன்று அதிகமான கூட்ட நெரிசலால் சில 100 மீட்டர்கள் தொலைவிலேயே இயந்திரம் பழுதாகி விபத்துக்குள்ளானதில் 7 வயது சிறுமி உட்பட 5 புலம்பெயர்ந்தோர் ஆங்கில கால்வாயில் மூழ்கி இறந்தனர் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தின் போது பலர் கடலுக்குள் விழுந்தனர். ஆனால் கடற்கரை மிக அருகில் இருந்ததால் மீட்புக் குழுவினர் விரைந்து வந்து 47 பேரை காப்பாற்றியதாக அங்கிருந்த பிரெஞ்சு அதிகாரி ஒருவர் தெரிவித்ததாக அச்செய்தி குறிப்பு தெரிவிக்கின்றது. மேலும் அந்த படகின் இயந்திரத்தை மீண்டும் இயக்கி அதிலிருந்து 57 பேரும் பிரித்தானியாவை நோக்கி சென்றனர் என்று மேலும் அச்செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 10 முதல் 12 வாரங்களில் ருவாண்டாவிற்கு தஞ்சம் கோரும் மக்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படுவார்கள் என்ற பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக் அவர்களின் அறிவிப்பு வெளிவந்த சில மணி நேரங்களிலேயே இந்த விபத்து நடந்துள்ளதாகவும் அச்செய்தி குறிப்பு உரைக்கின்றது. பிரித்தானிய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவுக்கு பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதுடன், இது மனிதாபிமானமற்றது மற்றும் செயல்படுத்த முடியாதது என்றும் கண்டித்துள்ளன. ஹெய்ட்டியில் 30 லட்சம் குழந்தைகள் உட்பட 55 லட்சம் மக்கள் அல்லது நாடு முழுவதிலும் உள்ள 3 குழந்தைகளில் 2 பேருக்கு மனிதாபிமான உதவி தேவைப்படுகிறது என்று கூறியுள்ளது அந்நாட்டிற்கான யூனிசெப் நிறுவனம். ஹெய்ட்டின் மனிதாபிமான நிலைமை குறித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில் மாநாட்டின் போது யூனிசெப் தலைமை இயக்குநர் கேத்தரின் ருசெல் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ள வேளை, ஆண்டின் தொடக்கத்திலிருந்து 2500க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டனர், காயமடைந்தனர் அல்லது கடத்தப்பட்டுள்ளனர் மற்றும் 400க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு உரிமை மீறல்கள் நிகழ்ந்துள்ளன என்று உரைக்கின்றது. ஒவ்வொரு நாளும் குழந்தைகள் காயமடைகின்றனர் அல்லது கொல்லப்படுகின்றனர், சிலர் ஆயுதமேந்திய குழுக்களில் சேருகின்றனர் என்றும், அண்மைய யுனிசெப் நிறுவனத்தின் தரவுகளின்படி ஹெய்ட்டியில் 30 விழுக்காடு முதல் 50 விழுக்காடு வரையிலான ஆயுத குழுக்களில் தற்போது குழந்தைகள் இருக்கின்றனர் என்றும் எடுத்துக்காட்டியுள்ளார் ரூசெல். உக்ரைனில் உள்ள ஒடேசா மற்றும் ஹெர்சன் பகுதியில் April 23 செவ்வாயன்று நடந்த தாக்குதலில் 5 குழந்தைகள் காயமடைந்தனர் என்று தெரிவித்துள்ளது யுனிசெப் நிறுவனம். ஒடிசாவில் நிகழ்ந்த தாக்குதலில் காயமடைந்த 4 குழந்தைகளும் மிகவும் சிறியவர்கள் என தெரிவிக்கும் அதன் அறிக்கை, கெர்சன் பகுதியில் நடந்த மற்றொரு தாக்குதலில் இன்னொரு குழந்தை காயமடைந்ததுடன் பள்ளி ஒன்று சேதமடைந்ததாகவும் உரைக்கின்றது. இன்னும் எத்தனை காலம் குழந்தைகள் இந்த கொடுமையில் வாழ வேண்டும் என்று கேள்வி ஒன்றை அவ்வறிக்கையில் எழுப்பியுள்ள யுனிசெப் நிறுவனம், தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் குழந்தைகள் எப்போதும் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் சேவை நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி, வணக்கம்.